டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நம்பி பிறரை நம்பி நாம் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம் முதல் சிந்திக்க இருக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பெந்தேகோஸ்தே நாள் முதல் ரகசிய வருகை வரையிலுமான சபை சரீரமாகிய விசுவாசிகள் அனைவரும் இந்த திருமணத்தில் கிறிஸ்துவிற்கு மனவாட்டியாக கொடுக்கப்படுகிறார்கள். இந்த திருமணம் பரலோகத்திலே நடைபெறுகிறது. இது ஒரு பரலோக காட்சியாகும். கணவனும் மனைவியுமாகிய இருவரும் விசுவாசிகளானால் அவர்களின் உறவு எப்படி இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாய பவுல் எபேசியர் எழுதிய நிருபத்திலே கூறுகின்றார். அதேவேளையிலே ஆவியில் நிறைந்தவர்களின் மூலமாக ஏற்படுகின்ற உறவை குறித்தும் கூறுகின்றார். ஆவிலே நிறைந்த கணவனும் ஆவிலே நிறைந்த மனைவியும் இல்லாத ஒரு குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக காணப்பட முடியாது. இருவரும் விசுவாசிகள் என்றால் அவர்களின் அன்பு மாயமற்றதாக இருக்கும். எபேசியர் 5:25-27 வசனங்களை பாருங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆம், இதுதான் சபைக்கும் கிறிஸ்துவிற்கும் உள்ள ஐக்கியம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசித்த அந்த வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று வாசித்தோம். கல்யாணம் கிறிஸ்துவையும் சபையையும் இணைக்கும் ஒரு வைபவமாகும். இங்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சேர்க்கப்படவில்லை. சபையின் காலத்தை சேர்ந்த விசுவாசிகள் மாத்திரமே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகனும் தன்னை மணவாளனின் தோழன் என்றே கூறுகின்றார். யோவான் 3:29 வசனத்திலே பார்ப்போம் என்றால், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். மணவாட்டி கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட ஐக்கியமுடையவளாய் இருக்கிறாள். கிறிஸ்து சபையை நேசித்து அதற்காகவே தன்னையும் அர்ப்பணித்தார். மகா பிரதான ஆசாரிய ஜபத்திலே அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போமா? கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 17:23-26 வசனங்கள். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 வசனத்திலே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது என்று வாசித்தோம். பரிசுத்தவான்களின் நீதியான செயல்களே சபையின் கல்யாண வஸ்திரமாக இருக்கிறது. இதனை ஏற்றுக்கொள்வது கடினம். ஏனென்றால் கிறிஸ்துவிற்கு முன்பாக நமது சுய நீதியில் நாம் நிற்க முடியாது. பவுல் இதனை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று பார்க்கிறோம். நாம் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, அவருடைய நீதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அப்படி விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் யோவான் ஏன் கல்யாண வஸ்திரத்தை பரிசுத்தவான்களின் நீதியின் வஸ்திரம் என்று கூற வேண்டும்? கல்யாண வஸ்திரம் ஒரே ஒரு முறைதான் தரிக்கப்படும். ஆனால் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால் நாம் நித்தம் நித்தமாக தரிப்பிக்கப்படுவோம். நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக இரட்சிப்பிற்காக அல்ல, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வெகுமதிக்காக நிற்க வேண்டும். திரும்பவுமாக பவுல் கூறுகிறதை கவனியுங்கள். ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3:12-14 பார்க்கிறோம். பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள் யாவும் அக்னியில் வேகாதிருக்கும். மரம், வைக்கோல், புல் ஆகியவை அக்னியில் சாம்பலாகிவிடும். அப்படியானால் நற்செயல்களே சபையின் வஸ்திரமாகும். எபேசியர் 2:10 பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கல்யாணம் முடிந்த பின்பு கல்யாண வஸ்திரம் தனியே வைத்துவிடப்படும். மூப்பர்கள் ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே தகுதியுடையவர் என்று கூறி தங்கள் கிரீடங்களை கழற்றி அவர் பாதத்தில் வைத்ததை முன்பே பார்த்தோம். சபை அவரின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவிற்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் ஆச்சரியமானது, வித்தியாசமானது, மிகவும் நெருங்கிய ஐக்கியமுடையது. அதனை பிறர் அனுபவிக்க முடியாது. சரி, இப்பொழுது வெளிப்படுத்தல் சேஷம் 19:9-10 பாருங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் பரலோகத்திலே இடம்பெறும், ஆனால் கல்யாண விருந்து பூமியிலே இடம்பெறும். இந்த காட்சியை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:13 10 கன்னிகைகளின் ஓமையிலே நாம் பார்க்கலாம். இந்த கன்னிகைகள் மணவாட்டி அல்ல, கிறிஸ்துவிற்கு ஒரே ஒரு மணவாட்டியாகிய சபை மாத்திரமே உண்டு. மணவாளன் திருமண விருந்திற்காக இந்த பூமிக்கு வருவார். இந்த பூமிக்கு நியாயாதிபதியாக மாத்திரமல்ல, 10 கன்னிகைகள் கலந்து கொள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருமண விருந்திலே கலந்து கொள்ளவும் வருகிறார். இதே போன்றதொரு மற்றொரு காட்சி 45 கூறப்பட்டுள்ளது. இந்த சங்கீதத்தில் கிறிஸ்து ராஜாவாக வருகிறார். ராணி யார் என்பது கூறப்படாவிட்டாலும் ராணி அங்கே இருக்கிறாள். பாருங்கள், சங்கீதம் 45:9, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். இது சபையின் அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. விருந்தினரும் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், சங்கீதம் 45:12, தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். திருமண விருந்து பூமியிலே இடம்பெறும். 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுகின்ற இஸ்ரவேலர்களும் புறஜாதிகளுமே அழைக்கப்பட்ட விருந்தாளிகள். கல்யாண விருந்தே 1000 வருட அரசாட்சியாகும். இது ஒரு நீண்ட விருந்து. விருந்தின் முடிவிலும் சபையானது மணவாட்டியாகவே காணப்படும். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று தூதன் கூறுகின்றான். இந்த காட்சிகளை எழுதி கொண்டிருக்கிற யோவான் செய்தி கூறுகின்ற தூதனை வணங்க முயற்சிக்கிறான். ஆனால் அவ்விதம் செய்யாதபடிக்கு தடை செய்யப்படுகிறான். தூதனும் ஒரு சிருஷ்டிதான் இல்லையா? தேவன் ஒருவர் மாத்திரமே வணங்கப்படத்தக்கவர். இவ்விதமாய் தங்களை வணங்க வேண்டும் என்று விரும்பிய கள்ள தீர்க்கதரிசியையும் அந்தி கிறிஸ்துவையும் சாத்தானையும் தேவன் கண்டிக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் பரலோகத்திலே முடிவுற்ற பின்பு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வருவது பெரும் நிகழ்ச்சியாகும். ஆனால் சபை எடுத்துக் கொள்ளப்படும் மட்டாகவும் இந்த பூமி மகா உபத்திரவத்திற்குள்ளே செல்லும் வரையிலுமாக தேவன் வரப்போவதில்லை. இப்பொழுது அவர் பூமிக்கு திரும்ப வரும்பொழுது மணவாட்டியும் அவரோடு கூட காணப்படுவாள். திருமண விருந்து பூமியிலே இடம்பெறும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. கிறிஸ்துவின் இந்த வருகையை எதிர்நோக்கித்தான் உலகத்திலுள்ள அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சேஷம் 4-18 வரையிலுமாக பயங்கரமான மகா உபத்திரவத்தின் காலத்திற்குள்ளே இருந்தோம். கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வந்து தனது ராஜ்யத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த உபத்திரவம் முடிவடைகின்றது. இயேசு திரும்பவுமாக இந்த உலகத்திற்கு வந்து நீதிமான்களை ஒரு புறமாகவும் அக்கிரமக்காரரை மற்றொரு பக்கத்திலும் நிறுத்துவார். நீதிமான்கள் பரலோகத்திற்கும் அக்கிரமக்காரர் நரகத்திற்கும் செல்வார்கள் என்ற கருத்தே பொதுவாக நிலவியது. தேவன் இவ்விதமான ஒரு திட்டத்துடனேயே செயல்படுகிறார் என்றும் அதனை கவனமாக பின்பற்றுகிறார் என்பதையும் அறியாமல் நாம் வேதாமத்தை படிக்க முடியாது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முன்பாக மகா உபத்திரவம் ஏற்படும் என்பதையும் நாம் பார்த்தோம். கிறிஸ்து முதலாவது முறை இந்த உலகத்திற்கு வந்தபோது தனிமையாக சாதுவானவராக வந்தார். அப்பொழுது பாவிகளுக்காக மரிக்கின்ற ஒரு இரட்சகராக வந்தார். இந்த வசனங்களிலே கிறிஸ்து மகிமையுடன் திரும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். பாவமான இந்த உலகத்திலே தனது கோபத்தை வெளிப்படுத்துகின்றவராக இனிமேல் வருவார். சாத்தான், பிசாசு, மனிதர்கள் அனைவரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். கிறிஸ்து தனது நீதியின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முன்னதாக அனைத்து அநீதியையும் நீக்கி போடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 வசனத்திலே வானம் திறந்திருக்க சபையின் பிரதிநிதியாக யோவான் பரலோகத்திற்குள்ளே சென்று மூப்பர்களாகிய சபை ஏற்கனவே அங்கே இருப்பதை பார்க்கிறான். இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19 கிறிஸ்து வெளியே செல்லும்படியாக பரலோகம் திறந்திருக்கிறது. அவர் ஏறி செல்கின்ற வெள்ளை குதிரை யுத்த குதிரை. இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த பொழுது ராஜாக்களின் வாகனமாகிய கழுதையில் ஏறி சென்றாலும் கழுதை யுத்தத்தை அல்ல, சமாதானத்தை குறிப்பதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த வெள்ளை குதிரையின் மேலே ஏறியிருக்கிறவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் உண்மை உள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார். நாம் நம்பி சார்ந்திருக்கத்தக்கவர் அவர் ஒருவரே. அவர் சத்தியமுள்ளவர் என்றும் கூறப்படுகிறார். அவரே சத்தியத்தின் அளவுகோலாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். திரும்பவும் அவர் சிலுவையிலே மரிக்கும்படியாக வரவில்லை, நியாய தீர்ப்பு செய்யும்படியாக கடந்து வருகிறார். வெளிப்படுத்தின சேஷம் 3:14 வசனத்தின் பின்பகுதியிலே அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தன என்று வாசித்தோம். அந்த வசனத்திலும் தேவன் சபைகளின் நடுவே நியாயம் தீர்க்கிறவராக உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவரது கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன என்பது அவர் ஒருவர் மாத்திரமே இந்த பூமியை ஆளுகின்றவர் என்பதை தெரிவிக்கின்றது. அவரே இந்த பூமியின் சர்வாதிகாரியாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் சர்வாதிகாரியாக ஆட்சி செய்யும் இந்த காலம் மிகவும் கடினமானதாக காணப்படும். கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக காணப்படுவார். அது மட்டுமல்ல, அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது என்று வாசித்தோம். சுவிசேஷங்களுக்கு இணைந்ததாக இங்கு அவருக்கு 4 நாமங்கள் கூறப்பட்டுள்ளது. முதலாவது, அவர் ராஜாதி ராஜா. இது மத்தேய சுவிசேஷத்தை குறிக்கிறது. மத்தேய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக கூறுகிறது. இரண்டாவதாக, உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் என்று சொல்லப்படுவது மார்க்கு சுவிசேஷத்தை குறிக்கின்றது. மார்க்கு சுவிசேஷத்திலே கிறிஸ்து தேவனின் பணிவிடைக்காரனாக கூறப்படுகின்றார். ஒரு பணிவிடைக்காரனை பொறுத்தமட்டிலே அவனது வம்சம் முக்கியமானதல்ல, அவன் நம்பத்தகுந்த அளவிற்கு உண்மை உள்ளவனா என்பதே முக்கியமானது. உண்மையும் சத்தியம் உள்ளவரா என்பதே மிகவும் முக்கியமானது. மூன்றாவதாக, தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்பது யோவான் சுவிசேஷம் கிறிஸ்துவை எவ்விதமாக கூறுகின்றது என்பதை தெரிவிக்கிறது. அது என்ன சொன்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வாசிக்கிறோம். நான்காவதாக, அப்படியானால் அறியப்படாத நாமம் என்ன? லூக்கா சுவிசேஷம் கூறுகின்ற தேவகுமாரன் என்பதே அந்த நாமமாயிருக்கலாம். இந்த நாமம் இன்று புகழப்படுவதற்கும் தூஷிக்கப்படுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அல்ல, முடிவில் தான் கொல்லப்படுவதற்கு முன்பதாக இவ்விதமாக கூறுகிறார். பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று சொல்கிறார். ஒருவனும் பிதாவையும் குமாரனையும் அறியமாட்டான். தேவனை அறிந்து கொள்வதே பரலோகத்தை பரலோகமாக்கும். யோவான் 14:7-9 நாம் இவ்விதமாய் வாசிக்கின்றோம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அது மட்டுமல்ல, பிலிப்பை பார்த்து, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று சொல்கிறார். திரும்பமாக மகா பிரதான ஆசாரிய ஜபத்திலே கிறிஸ்து இவ்விதமாய் ஜபிக்கிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவிடமாக வந்து பாவத்திலிருந்து விடுபட்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் படிக்க ஆரம்பித்து விடுகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் என்பதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அவருடைய பிள்ளையாக நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று யோவான் சுவிசேஷம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறீர்களா? நான்காவதாக, லூக்கா சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற தேவகுமாரன் இன்று அநேகரால் தூஷிக்கப்படுகிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கை மூலமாக அவர் மகிமைப்படுகிறாரா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய வருகைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மணவாட்டி சபையோடு இணைந்து திருமண விருந்து நடைபெறப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உம்மோடு கூட ஐக்கியப்படும் சம்பவங்களிலே நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்கும்படியாக, இந்த உலகத்திலே வாழும் பொழுதே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக, எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து உம்முடைய கரத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ அருள் செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சந்தோஷமாகிடுவோ. காலந்தை தரையில் புதைத்து விடாமல் ஆயத்தமாகிடுவோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாகிடுவோ.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33.